ஒரு சிங்கம் குதிரையை அடிச்சு கொடுத்து தம்பியும் கொண்டுடுத்து, ரெண்டு பேரும் உழுந்துட்டா. தம்பிய காணும், அவன் எடுத்துன்னு போயிருக்கிற சமந்தகமணியும் காணும். இப்படுத்துன்னு உடனே ஊர்ல இவன் என்ன பரப்பி விட்டுட்டானால், கண்ணன் கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னேன், அவர் திருட்டு பழக்கம் இருக்கிறவர், அதனாலதான் வேணும்னு என் தம்பியும் கொண்டுட்டு செமந்தகத்தையும் திருடின்னு போயிட்டார் அப்படின்னு எல்லாரிடத்திலையும் சொல்ல, ஊர் கூடித்து வழக்காடு மன்றத்தில் கொண்டு நிறுத்திட்டா, கண்ணா நீ தான் திருடினியானால். கண்ணன் திரும்ப சொன்னார், இதத்தான அவஜானந்தி மாம்மூடாகா மானுஷியம் தனும் ஆசிரதம். முதல் நாளே இந்த ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி சொன்னேன், மனித தேகம் எடுத்துட்டு இருக்காருங்கிறதுக்காக மொத்த முதிரையும் கொடுத்துடுறோம் பாருங்க. நமக்காக போனா போறதுன்னு மனிதனாகி நம்ம அனுபவத்துக்காக வெண்ண சாப்பிட்டார் திருடினார்னு சொன்னா நிஜமா திருடறான்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி திரு கல்வனூர்னு ஊர் இருக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல, கல்வனை பார்த்து கேட்கிறார், உன்ன கல்வன் கல்வன் எல்லாரும் சொல்றா ஏன்னு தெரியல, உண்மையில நான் தான் கள்ளன், உனக்கு சொத்தா இருக்கிற ஆத்மாவை என்னது என்னது நித்தியம் களவாடின்னு இருக்கேனே, அப்ப உண்மையில நாம கள்ளனா பகவான் கள்ளனா? அவருடைய உடமை இந்த ஆத்மா, ஆனா இந்த ஆத்மாவை அவருதுன்னே நம்ம ஒத்துக்கலையே, நம்மளுது நம்மளுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்பினேன் பிறர் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம்னு கண்ணன் சிறுத்தாம்பல முதுகுவியாழ்வாருடைய போஷம், நல்ல பொருளா இருக்கிற இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து, ஆனா அதை நம்மளுது நம்மளுதுன்னு நினைச்சிருக்கோம் பாருங்க, அதுவே பெரிய கள்ளத்தனம் தானே. கண்ணன் சொல்லி பார்த்தார், ஒத்தரும் கேட்கறதா இல்ல. இப்போ சரி செமந்தகத்தை கொண்டு கொடுத்தா தான் இவா நம்புவா, போய் தேடின்னு வரேன் அப்படிங்கறதுக்காக கிளம்பினார். போற வழியிலேயே தம்பி அடிபட்டு விழுந்திருந்தான், குதிரை அடிபட்டு இருந்தது பார்த்துனுட்டார், காலடிச்சவடோட தொடர்ந்து போனார். ஒரு பெரிய குகை, குகைக்குள்ள போனா ஒரு அழகான யுவதி பெண்மணி உட்காண்டிருக்கா, அவளுக்கு பக்கத்துல கிளிபிலிப்ப மணி ஆட்ட இந்த செமந்தக மணி வச்சிருக்கு, அதை கையில வச்சு குழந்தை விளையாடிட்டு இருக்கா. தின்னது யார் கையிலயோ இது வந்திருக்கேன்னு போய் குழந்தை அதை கொடுத்துரு அப்படின்னு கண்ணன் வாங்க போனார். ஒரு உருமு உருமு பின்னாடியில இருந்து அவ்வளவு பெரிய வடிவத்தோட ஒரு கரடி வந்தது. கரடி வந்து யார் அது தொடர்ந்து செமந்தகத்தை நான் அடிச்சு பிடிங்கன்னு வந்திருக்கேன் என்று சொல்லி சண்டைக்கு வந்தது. கரடிக்கும் கண்ணனுக்கும் பெரும் சண்டை மூண்டது. கரடியும் ஓங்கி ஓங்கி அடிக்க பாக்குறது, அடி விழல. கண்ணன் ஓங்கி அழுத்த பாக்குறார், அழுத்தறதுக்கு முடியல. ரொம்ப ஆச்சரியம் ரெண்டு பேருக்கும், நான் மூச்சு விட்டா மொத்த பேர் முடிஞ்சு போடுவாளே, ஏது ஒத்தருக்கு ஒத்தர் எங்களால அடிச்சுக்கவே முடியல. ஒரு சாயல்ல பார்த்த உடனே கரடி புரிஞ்சு கொடுத்து, ஓ இது நம்ம ராமனுடைய அடுத்த அவதாரம் போல் இருக்கு, நாம தான் ஜாம்பவான், நம்ம சுவாமிய போய் நாம தெரிஞ்சுக்காது இருந்துட்டோமே, அதனாலதான் அடியே விடல போல் இருக்கு அவர் நினைச்சார். உடனே கண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ போன அவதாரத்துல நம்முடைய அந்தரங்க சீடரானா இருந்தார் அவர், இவர் பார்த்துக்கறதான் மன ஜெயிக்கவே முடிஞ்சது, இப்போ அதான் நம்மாடி விழல போல் இருக்கு. ஒத்தருக்கு ஒத்தர் புரிஞ்சுண்டா, இதோ என் மகள், இவளுக்கு தான் ஜாம்பவதியின் பேரு, இவளை உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன், செமந்தகமும் ஒன்னது, கையில் வைத்துக் கொண்டிருந்த ஜாம்பவதியும் உன் மனைவி அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பண்ணினுட்டார், விடுவிடுன்னு ஊருக்கு திரும்பி வந்தா, இந்தாவும் செமந்தகமணி அப்படின்னு கொழுந்தத்தை அவன் முன்னாடி போட்டார். சத்ராஜித்து வாங்கினா, ஏற இறங்க பார்த்தா நாம தான் தப்பு பண்ணிட்டோம், இவனை குற்றம் சொல்லியிருக்க கூடாது, அதற்காக இப்போதே பரிகாரம் தேடுகிறேன், என்னுடைய மகளான சத்யபாமையை உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். அப்ப ஒரு செமந்தகத்துல ரெண்டு கல்யாணம் பாருங்க, இதுதான் சத்யபாமா பரிணயம், அதே மாதிரி ஜாம்பவதி பரிணயம். எங்கயான் நீங்க ஜாம்பவதியோட கண்ணனை சேவிச்சிருக்கீங்களா? சுவாமி ருக்மிணி சத்யபாமா வேணுகோபாலகிருஷ்ண சுவாமி தேவஸ்தானம், ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலகிருஷ்ண சுவாமி புரியறது. அத போல ஜாம்பவதி இப்ப சம்பரோஷம் நடக்க போறது, இந்த மாச கடைசியில சம்பரோஷம் வச்சிருக்கா. திருத்தங்கல் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்க திருத்தங்கல்னு ஊர், தங்காலமலை தங்காலமலைன்னு ஒரு மலை, திரு மகாலட்சுமி, தங்கல் தங்கி தபஸ் புரிந்த ஊர், மகாலட்சுமிய தங்கியிருந்து தவம் புரிந்த ஊர் தங்காலமலைன்னு சொல்ற. அந்த திருத்தங்கல்ல மேல ஏறணும், படிக்கட்டெல்லாம் ஏறி மேல போனால் அங்க அழகான வர்ண கலாபத்தோட பெருமாள் தாயார் இருக்கார். அப்படி நின்ன திருக்கோலத்துல கண்ணன் பக்கத்துல ஜாம்பவதியோட எழுந்துள்ளி இருக்கிறார். அங்க சேவிக்கலாம், நீங்க ஜாம்பவதி கல்யாணம் சேவிக்கணும்னால் திருத்தங்கல் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி பக்கம் போனா அங்குதான் சேவை. இப்ப ரெண்டு கல்யாணம் ஆயிடுத்து, ருக்மிணி கல்யாணம் ஆச்சு, சத்யபாமாவோடைய திருக்கல்யாணம், ஜாம்பவதியோட கல்யாணம். இதே போல ஒவ்வொரு பெண்ணோடைய காளிந்தி, அவதான் யமுனா நதினே சொல்றா, காளிந்தியோட கல்யாணம் ஆச்சு. சத்ராஜிதி சத்யபாமா லக்ஷ்மணா சாருஹாசினி ஷோடசாசன் சஹசிராணி ஸ்ரீனா மன்யானி சக்கிரிணா அனிருத்தோ ரணேருத்தா வீர்யோததி ரரிந்தமஹ தஸ்யாமி ருக்மிண பௌத்ரீம் வரையாமாச கேசமஹ தௌஹித்ராய ததௌ ருக்மி தாம் ஸ்பரிசத்தனபி சக்கிரிணா. அடுத்து பிரத்யும்னனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது, அனிருத்தன் பிறந்தார். அப்ப கண்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் பலராமன் கூட பிறந்த தம்பி சாத்யகி எப்போதும் கூட இருக்கிறவர். இவா எல்லாரோடையும் எங்கேயான சேவிக்க முடியுமோ, இந்த குடும்பத்தோட கண்ணனை சேவிக்கலாமன்னார். இதுக்கு திருத்தங்கள்லாம் போக வேண்டாம், வண்டி ஏறவே வேண்டாம், அப்படியே நடந்தோம்னா வந்துடும். எது வரும்? பக்கத்தில் இருக்கிற திருவல்லிக்கேணி வரும். திருவல்லிக்கேணியில பெருமாளை போய் செவித்தா நடுவுல பார்த்த சாரதி பெருமாள், பக்கத்தில் ருக்மணித்தாயார், பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி, பலராமன், அத்தனை பேரோட சேவை சாதிக்கிறாள். நேத்து பாட்டு சொன்னேனே, விற்பெரு விழவும் கஞ்சனம் மல்லும் வேளமும் பாகமும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானே சித்தவ பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். அப்படி குடும்பத்தோட இதே மாதிரி பார்க்கடல்ல வியூக வாசுதேவனை செவிக்கு போனா வாசுதேவ சங்கர்ஷண அனிருத்த பிரத்யும்னர்கள் என்று சொல்றோம் இல்லையோ, அவர்கள் நாலு பேரையும் சேவிக்கணுமா? அதுக்கு ஒரு ஊர் இருக்கு, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில்னு பேர், அழகான மாடக்கோவில். இங்கேந்து ஒரு மாடம், படிக்கட்டேறினா அடுத்த நில, படிக்கட்டேறினா அடுத்த நில, உள்ள போனால் கண்ணன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் எல்லாரோட பிராட்டியோட சேவை சாதிக்கிறார். ஒரே தர்மபத்னியோட தான் அங்க எழுந்துள்ளிருக்கார். அங்க எது பிரசித்தம்? கல்கருட சேவை. வருஷத்துக்கு ரெண்டு தரம் கல்கருடனோட எழுறார். வெளியில வரைச்சே நாலு பேர், அப்புறம் எட்டு பேர், அப்புறம் பதினாறு பேர், அப்புறம் 32, 64 பேர், உள்ள போறச்சே அதே போல குறைஞ்சிட்டு போறாரோ இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரங்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நாம சேவித்துக் கொள்ளுமா போலே கண்ணனுக்கு திருக்கல்யாணம் ஆச்சு, பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் அவதரித்தான்னு பார்த்தோம். இனிமேல் அனிருத்தனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். ஒரு புறம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கு ரொம்ப வேடிக்கையான ஒரு கல்யாணம் பாணாசுரனுடைய பெண்ணு உஷையோ நடந்தது, அது அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நரகாசுரனை கண்ணன் அழித்தார்னு கேள்விப்படுறோம். இந்த நரகாசுரனுக்கு பௌமாசுரன் இன்னொரு பேர் உண்டு. பூமாதேவிக்கும் பகவானுக்கும் பிறந்த ஒரு அசுரன், அவனுக்கு பௌமாசுரன் பேர். எங்கே எப்போது பிறந்தார்? வராகாவதாரத்தில் பெருமான் பூமாதேவியை தீண்டி தன்னுடைய நீண்ட கோரைப்பற்கள்ல குத்தி தூக்கி எடுத்தாரோ இல்லையோ, ஹிரண்யாட்சங்கிற அசுரனை கொன்னுட்டார். பூமி பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாளுடைய போஷம். ரொம்ப நாளா பாசி பிடிச்சு போயிட்டாலும் என ஹிரண்யாட்சங்கிற அசுரன் பூமாதேவிய ஒரு துணியை மடிக்கிறாப்புல மடிச்சு கடலுக்குள்ள போய் மறைச்சு வச்சுட்டான். அதுக்கு வராக பெருமான் பன்றியா அவதரித்தார். அவதரித்து தன்னுடைய கோரைப்பற்களால குத்தி எடுக்கிறார். அது தொட்ட சமயம், வராகன் பூமாதேவிய தொட்ட சமயம், அது சரியான சமயம் இல்ல. அந்த சமயத்துல பிறந்த பிள்ளைதான் இந்த நரகாசுரன். அதனாலதான் தீய காலத்துல பிறந்துட்டபடியாலே அசுரத்தன்மையோடு பிறந்துட்டான். அவனுக்கு நரகாசுரன் பௌமாசுரன் பேரு. எப்படியாவது இந்திரனை இடத்துல இருந்து நகத்துடணும் அவனுக்கு ஆசை. அதனால ஒவ்வொன்னா அவனை சீண்டி சீண்டி பார்த்துட்டே இருக்கான். துவாரபத்தியாம் ஸ்திதே கிருஷ்ணே சக்க திரிபு சக்கர திரிபுவனேஸ்வர ஆஜகாமாத மைத்ரேய மத்தை ராவத பிருஷ்டக பிரவிஷ துவாரகாம் சோத சமேத்திய ஹரிணா தத கதையாமாச தைத்திய நரகசிய விசேஷ்டிதன். ஒரு தரவத் தன் ஐராவதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு துவாரகைக்கு இந்திரன் வந்து சேர்ந்தான். பட்டணத்துக்குள்ள வந்து கைகூப்பி கொண்டு கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறான். நரகாசுரன் படுத்தும் பாடு தாங்க முடியவில்லை. நீதான் வரணும், எப்படியாவது அவனை அழித்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பௌமோயம் நரகோ நாம பிராக்ஜோதிஷபுரேஸ்வர பிராக்ஜோதிஷபுரத்தில் வாழ்ந்து வரும் அசுரன். கரோதி சர்வபூதானாம் உபகாதமரிந்தம தேவ சித்த சுராதீனாம் நிருபாணாஞ்ச ஜனார்தன கிருத்வாது சஹா அசுர கன்யா ருருதே நிஜமந்திரே. தேவஸ்திரீகள் மற்றும் உண்டான மற்ற ஊர்ல இருக்கிற பெண்கள் இவர்களை எல்லாம் களவாடி கொண்டு போய் 16,100 பேரை சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அவர்கள் எல்லாரையும் நீதான் சிறை மீட்டு கொண்டு வர வேண்டும், நரகாசுரனை அழுக்க வேண்டும் என்ன கை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார். அதோட இல்ல, இந்திர லோகத்துக்கு வந்து என் தாய் அதிதி தேவி, அவளுடைய அழகான அமிர்தமயமான குண்டலம், அவ காதல போட்டு இருக்கிற தோடு குண்டலங்களை களவாடிண்டு போயிட்டான். வருணதேவன் கையில பிடிச்சிருக்கிற கொடை, அதுதான் மழை பெய்து கொண்டே இருக்கும், அதையும் களவாடி கொண்டு போனான். இதெல்லாம் இந்திர பட்டணத்துக்கே இருக்கிற அடையாளம், இது இத்தனையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான், நீ தான் மீட்டு கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். இதி ஸ்ருத்வா மிதம் கிருத்வா ஸ்மிதம் கிருத்வா பகவான் தேவகீ சுதா கிரகீத்வா வாசவம் ஹஸ்தே சமுத்தஸ்தௌ வராசநாத் சத்யபாமாம் சமாரோப்ய யயௌ பிராக்ஜோதிஷம் புரம். சத்யபாமே நீ வா என்ன, அவளையும் அழைச்சிந்து தன்னுடைய கருடன் பேர்ல கண்ணன் ஆரோகணித்து அப்படியே நீண்ட சரஹரசிய பறந்து பிராக்ஜோதிஷபுரத்துக்கு வந்துட்டார். பிராக்ஜோதிஷபுரஸ்யாபி சமந்தாச்சதயோஜனம் ஆசிதா மௌரவைஹி பாசைஹி க்ஷுராந்தை பூர்திரோத்தம. அப்போது நரகாசுரனுக்கு ஒரு மந்திரி சிறந்த சேனாபதி இருந்தான். அவனுக்கு முரன் முரன்னு பேர். முராசுரன் முராசுரன் சொல்றா. அவனை அழித்தபடியாலதான் முராரி, கண்ணனுக்கு பேர் வந்து சொல்லியோ முராரி முராரிங்கிறமே, முரனுக்கு அரி முரனுக்கு பகைவன், அதனால முராரி. முரபாசம் முரபாசம் நூறு யோஜன தூரத்துக்கு தன்னுடைய பாசத்தால கூர் முனையோட இருக்கிற அஸ்திரம், அது அத்தனையும் போட்டு மூடி வச்சிருக்கான். ஒத்தனை ஊருக்குள்ள நுழையவே முடியாது. அந்த முரபாசங்கள் அத்தனையும் தன் சக்கராயுதத்தாலே கண்ணன் அழிக்கிறார். ததஹா முரசமுத்தஸ்தௌ தம் ஜகானச்ச கேசவஹ சுரஸ்ய முரஸ்ய தனையான் சப்த சஹசிரான்ஸ்தான் ததோஹரிஹி. அவன் பிள்ளைகள் 7000 பேர் எதிர்த்து வந்தனர், அத்தனை பேரையும் அழித்தார். ஹத்வாமுரம் ஹயக்ரீவன் ததா பஞ்சஜனம் த்விஜ ஹதேது நரகே பூமிஹி கிருத்வா கிரஹீத்வா அதிதி குண்டலே உபதஸ்தே ஜெகந்நாதம் வாக்கியம் சேத மதாப்ரவீத். கடைசியாக இழந்து போன குண்டலம், தூக்கின்னு போயிருக்கிற கொடை, இதெல்லாத்தையும் மீட்டு கொண்டு தன்னுடைய கருட வாகனத்திலேயே இரண்டு நேர ஸ்வர்கபுரிக்கு வந்து சேர்ந்தார். ஜெயித்தாகி விட்டது. கண்ணன் பேச ஆரம்பிக்கச்சே உள்ளேந்து எல்லாரும் வெளியில வரா. பூர்ண கும்பம் கொடுத்து ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் கொடுத்து எல்லாரும் கண்ணனுக்கு நல்லது செய்கிறார்கள். அந்த சமயம் நரகாசுரன் அழியிறானோ இல்லையோ, முராசுரன் முடிஞ்சு போயிட்டான், அடுத்தது நரகாசுரனை அழித்தார். அப்ப அவன் முடியும் போது பிரார்த்திக்கிறான், இதை நரக சதுர்தசின்னு கொண்டாட வேண்டும், அது எல்லாரும் கோலாகலமா கொண்டாடட்டும். அது என்ன, எல்லா அசுரனும் போறச்சே தன் பேர்ல உற்சவம் கொண்டாட முடியுமானால், இந்த அசுரன் வராக பெருமானுக்கே பிறந்தவனும் இல்லையோ, காலம் தப்பா போனபடியால தான் அசுரன் ஆயிட்டார். நம்மளே வாழ்க்கையில சொல்றமே, எல்லாம் நல்ல பிள்ளைதான் சுவாமி, காலம் சரியில்லை, ஒரு 4-5 வருஷம் போகட்டும், கிரகம் எல்லாம் மாறித்துன்னா எல்லாம் சரியா போடுங்கிற பாரு. ஏன்னா குரு ராகு கேது புதன் சனி இவர்கள் எல்லாரும் சுத்தின்னு இருக்கா, அதெல்லாம் பெயரண மூல்யம். அடிக்கடி இந்த பெயர்ச்சிக்கு புஸ்தகம் வந்துட்டே இருக்கும் பாரு. குரு பெயர்ச்சி நடக்க போறது காத்துருங்கோ, ராகு கேது எல்லாம் பெயர போறது, அதெல்லாம் நடக்கும் வாஸ்தவம். அதன் படிக்க நமக்கு சிரமமோ துன்பமோ இன்பமோ வரத்தான் போறதுன்னு வச்சுங்க. ஆனா இந்த நவகிரகத்துக்கும் தலைவர் இருக்கார், இவா எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய 10வது கிரகம். கேள்வியப்பட்டது இல்லையா சுவாமி, 9 கிரகம் தான் தெரியும், ஏதோ 10வது சொல்றீரே. மாப்பிள்ளைய 10வது கிரகம்னு சொல்லுவா. ஜாமாதா தசமோ கிரகா, ஜாமாதான் மாப்பிள்ளை, அவர் தான் 10வது கிரகம். 9 கிரகம் படுத்துற பாடு போறாதுன்னு இவர் வேற வந்து உட்காந்து படுத்துறாரோ இல்லையோ, அதனாலதான் 10வது கிரகம்னு டபுள். நான் சொன்ன ஜாமாதா, நீங்க நினைக்கிற ஜாமாதா இல்ல, அழகிய மணவாளன்கிற நம்பெருமாள், அவர் தான் ஜாமாதா. அழகிய மணவாள பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் தான் அழகிய மணவாளன்னு சொல்றது வழக்கம், எல்லாருக்குமே மணவாள பெருமாள். இன்னைக்கும் திருக்கண்ணபுரத்திலேருந்து திருமலராயன் பட்டணத்துக்கு தீர்த்தவாரி உற்சவத்துக்காக மாசி பௌர்ணமிக்கு ஏழறார் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் போவார். கிட்டத்தட்ட 15 மைல் தூரம் போறார். மொத்த செம்படவர்கள் மீனவர்களிடத்துல ஒப்படைச்சிருவா. அங்கிருந்தான் பெருமாளுக்கு கருட சேவை நடக்கும். அவ எல்லாரும் சௌரி பெருமாளை மாப்பிள்ளசாமி மாப்பிள்ளசாமின்வா. எத்தனை பால் தேனு பழம் ஒரே பழவகை தட்டு தட்டா கொண்டு சமர்ப்பித்து எந்த உற்சவம் நடக்கலன்னா அந்த உற்சவம் நடக்கணும். ஏன்னா அந்த ஒரு நாள் அந்த செம்படவச்சேரிக்குள்ள போகணும், போயிட்டு பெருமாள் மாப்பிள்ள சாமிய எல்லா உற்சவம் கொண்டருளணும். ரொம்ப நாளா நடக்கும். ஒரு தரம் கூட வந்து பாத்தீங்கன்னாத்தான், ஓ நாம நினைக்கிறது மட்டும் பெருமாளும் கோவிலும் இல்ல போல் இருக்கு, இதை விட ரொம்ப ஆழமா இது பதிஞ்சிருக்குங்கிற உண்மையே அப்பதான் நமக்கு தெரியறதுக்கு வரும். அப்ப கண்ணன் நரகாசுரனையும் அழித்தார். அப்ப அவன் பிரார்த்திக்கிறான், என்னுடைய அழிவு சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி நடந்திருக்கு, இதை எல்லாரும் மக்கள் கொண்டாடட்டும்னு சொல்ற அந்த சதுர்தசியத்தான் ஐப்பசி மாசம் புரட்டாசியாச்சு. ஐப்பசி மாசத்து சுக்லபக்ஷத்து சதுர்தசி வருது இல்லையோ, தீபாவளி தீபாவளின்னு பண்டிகை அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆக நரகாசுரனை கொண்டு முடித்த நாள் நரக சதுர்தசியாய். பிராக் ஜோதிஷபுரத்திலே இந்த சரித்திரம் நடந்தது. உடனே 16100 பேரையும் சிரமி விட்டுட்டார் கண்ணன். மீட்டு மொத்த பேரையும் துவாரகைக்கு அழைச்சின்னு வந்து, எங்கோ போய் இருந்தவராக இருந்தால் அப்ப யார் கல்யாணம் பண்ணிப்பா, ஏதோ ஒரு அசுரனுடைய வீட்டுல போய் இருந்துட்டாலும் இல்லையோ. இத கண்ணன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கிறார், ஏற்கனவே போன அவதாரத்துல இதனாலதான் பெரிய அவமானமா போச்சு. ஏன்னா சீதை போய் 10 மாசம் இருந்தாளுங்கிறதுக்காக எதையோ ஒரு அக்னி பிரவேசம்னு போக, அது இன்னி வரைக்கும் வழக்காடு மன்றத்துக்கு வர, கடைசி நாளாவது நீ எங்க போனா அவ பூமிக்குள்ள புகுந்து திரும்ப வைகுந்தத்துக்கே போக வேண்டாம்னா, இதெல்லாம் வம்புக்கே இடமே கொடுக்க வேண்டாம். 16100 பேரையும் தானே கல்யாணம் பண்ணிட்டான். சீத்தை நடத்துல ஒரு சீத்தை நடத்துல பட்ட அவலம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமே இது வேண்டவே வேண்டாம், இந்த அவதாரத்துல இந்த குறையே வரக்கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டான், 16100 பேரை கல்யாணம் பண்றது சரியான வழக்காடு மன்றம் வச்சுட்டான். ஏற்கனவே ஒருத்திய விட்டது சரியான்னு பேசி தீக்கல, அதற்குள்ள இப்ப 16000 பேரானால் மொத்த பேருமே பகவானுடைய தர்மபத்தினிகள் தான். அத்தனை ஆத்மாக்களும் பாரியர்கள், பகவான் ஒத்தர் தான் பர்த்தா, அவரைத்தான் புருஷோத்தமன் புருஷோத்தமன் மற்ற எல்லாருமே பத்னிகள் தானே. அடுத்து இந்த சண்டை முடிஞ்சது. கண்ணன் இந்திரன் இடத்துல சொல்லிக்கொண்டு புறப்படலான்னு வருகிறார். ஓஹோன்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார். அந்த சமயம் என்ன, விருந்து உபச்சாரம் எல்லாம் நடந்ததான், சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, புறப்படணுமோ இல்லையோ. அந்த சமயம் சச்சிதேவி இந்திராணி இந்திரனுடைய தர்மபத்னி, அவ ரொம்ப நன்னா அலங்கரிச்சுன்னு வந்திருக்கா, பாரிஜாத்த மலரை பருத்தி அது அழகா நன்னா சூடின்னு வந்திருக்கா, தலையெல்லாம் ஆத்திண்டு நன்னா கட்டி பாரிஜாத்த மலரை சூடின்னு வந்திருக்கா. பார்த்துட்டே இருந்தா சத்யபாமே, அவடத்தானே கூட கொண்டு போயிருக்கார். இந்த புஷ்பம் ரொம்ப நன்னா இருக்கே, நமக்கும் ஒரு கிள்ளு வச்சு புடோன்னு கொடுப்பிடோன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை அவள். சாதாரணமா பெண்கள் தங்களுக்கு பூ கிடைச்சா ஒரு கிள்ளு அடுத்தவளுக்கு கொடுத்துட்டானே தான் வச்சுப்பா, இவ கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்துட்டே இருக்கா, தான் தான் அதை அணிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறவோங்கிற எண்ணத்தோட வேற அணிந்து கொண்டாள். இவளுக்கு ஒரு ஆசை, கண்ணனிடத்துல கேட்கிறா, அந்த பாரிஜாத புஷ்பம் நல்லா இருக்கு, அந்த மரத்தை கொஞ்சம் நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போயிடலாமா. கண்ணன் சொன்னார், இது ஏதோ வினையில போய் முடிய போறாப்புல எனக்கு தோன்றது, வாண்டாம் தேவி. இல்ல இல்ல, என் பேர்ல உனக்கு ஆசை இருக்கும்னு உண்மையா இருந்தால், ருக்மிணியை விட ஜாம்பவதியை விட என்னிடத்தில் தான் உனக்கு காதல் நீ அடிக்கடி சொன்னது உண்மையாக இருந்தால், இப்போதே எனக்கு இதை பறித்து கொடுக்க வேண்டும். சொல்லுண்டே இருக்கச்சே, கண்ணன் பாரிஜாத மரத்தை எடுத்தார், கருடன் பேர்ல வைத்தார். கிளம்பி போற சமயம் மொத்த காவலாளிகளும் தடுத்தனர். இந்திரனே ஐராவதத்தின் பேர்ல வஜ்ராயுதத்தோட வந்துட்டான், பெரும் சண்டை மூண்டது. பார்த்து இந்த நாரதர் சொல்றார், இவன் எத்தனை தரம் அபச்சாரப்பட போறான்னு தெரியலையே. இதே மாதிரிதான் குழந்தை கண்ணனா இருக்கிறச்சே 7வது வயசு கோவர்தன சரித்திர நேத்துக்கு பார்த்தமே, அப்பவும் இந்திரன் பட்ட அபச்சாரத்தினால ஏற்பட்டது தானே. சரி, வயசான பிற்பாடு மாறிப்பனான்னு பார்த்தா அதுவும் மாறினதா தெரியல, மீண்டும் அபச்சாரம். வஜ்ராயுதத்தை எய்தான் கண்ணன், அப்படியே வஜ்ராயுதத்தை கையில பிடிச்சு நிறுத்திட்டு, திரும்ப சக்கரத்தை எய்யறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது இந்திரா, போனா போறது போ என்று சொல்லி பாரிஜாத்த மலரையும் சத்யபாமையே விட்டு கொடுத்துட்டா. நான் ஒன்னும் உங்ககிட்ட இருக்கிற பாரிஜாத்தம் வேணும்னு சொல்லல, என்ன என்ன வேகத்தோட அவ பதில் சொன்னா தெரியுமோ இந்திராணி, இது தேவலோகத்து மரம், இந்திரனுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது, பார்க்கடலை கடைந்த போது இந்த மரம் கிடைச்சது, அதனால இந்த மலர் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. என்னதான் நீ கண்ணனுக்கு தர்மபத்னியா இருந்தாலும் மனித பெண் மனித பெண் தானே விட்டாவள். அதை கேட்டவன், நான் மனித பெண்ணாவே இருந்துட்டு போறேன், ஆனா மனித பெண்ணோட கணவன் தான் இப்ப நைய புடச்சின்னு இருக்காரு தேவேந்திரனே, புரிஞ்சுதோ இல்ல என்னன்னு, இனிமே எனக்கு இதுல ஆசையே இல்ல, என்னமோ சொன்னதே தப்பா போச்சுன்னு கொடுத்துட்டார். ஆனா ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே, வண்துவர நட்டான நாடி நரையூரில் கண்டேனே, மட்டேறு நீழ்ஷூட கற்பகத்தை வந்துவர நட்டான நாடி நரையூரில் கண்டு, திருநறையூர்னு பாசுரம் படி, நாச்சியார் கோவில் திருநறையூர் சொன்னனே, அதுக்கு திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதுல ஒரு பாட்டுல சொல்றார், துவாரகைக்கு கொண்டு வந்து பாரிஜாத மரத்தை கண்ணன் நட்டுவித்தான். ஒத்தர் தான் இன்னொத்தர் ஆசைப்பட்டார், இதே போல வசிஷ்டரிடத்தில் இருக்கிற பசுவே விஸ்வாமித்திரர் ஆசைப்பட வாழ்நாள் முழுக்க சண்டை. கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதே போல இங்க இருக்கிற பாரிஜாத மலர் ஆசைப்பட அப்புறம் சண்டை வெடித்து நல்ல வேலை தீர்ந்து போயித்து. அஸ்வே சமிதி பாவோத்ர யத் புமான் புமான் ஜாயத்தே அநாத்மன் ஆத்ம விஜானம் யயாமூடோ நிருத்தியதே யை ஸ்வதர்ம பரைர்நாத நரைர் ஆராதிதோ பவான் தரந்த் அகிலமேதாம் மாயாம் ஆத்ம விமுக்தயே. அதற்கப்புறம் தான் உண்மை புரிந்து கொண்டு அதிதி தேவி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றா. மற்ற எல்லாரும் சண்டை போட்டுருக்கா, ஆனா என்னதான் இருந்தாலும் தேவ மாதா அதிதிக்கு தெரியுமோ இல்லையோ, காஷ்யபருடைய தர்மபத்னியாச்சே, அவ கொண்டாடுறா. இது இத்தனை எதனால தெரியுமா ஆர்ப்பட்டது அர்ஜுனா கண்ணா, 2 விஷயத்தாலே, அனாத்மனி ஆத்ம புத்திஹி அஸ்வே சமிதியாமதிஹி, தான் அல்லாத தேகத்தில் தான்கிற தவறான புரிதலும், தன்னதல்லாத பொருள்களிடத்தே தன்னது தன்னதுங்கிற தவறான புரிதலும், இந்த ரெண்டு தான் இத்தனை சண்டைக்கும் காரணம். நான் அல்லாதது இந்த தேகம், நான்கிறது ஆத்மா, அனாத்மனி ஆத்ம புத்தி, அனாத்மாங்கிறது ஆத்மாவல்லாத தேகம், அதில் ஆத்மாங்கிற புத்தி. ஆத்மாவில்லாம தேகத்தை போய் ஆத்மா நினைச்சுட்டோமோ இல்லையோ, இது முதல் குற்றம். ரெண்டு, அப்ப நான் அல்லாதத நான் நினைச்சிருந்தேன், ரெண்டாவது தப்பு என்னோடது அல்லாததை என்னோடதுன்னு நினைச்சிருந்தேன். இப்ப இந்த புஸ்தகம் முடிஞ்சோடனே எடுத்து வச்சு நடுவேன், இந்த தட்டை எனக்கு கொடுத்தாள்னா ஜாகிரதையா எடுத்து வச்சு நடுவேன், இன்னொருத்தர் ஏதாவது எடுக்க போனாள்னு வச்சுங்க, அவ்வளவுலாம் வேண்டாம், இன்னென்ன இடம்னு நீங்க 3 நாளா பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையோ, இந்த நாற்காலி தான் என்னது, வரச்சேவே அந்த இடத்த பார்த்துட்டே வருவா உட்காந்து விடுவா. அடுத்து வர்றவர் கொஞ்சம் தான் அங்க வரணும்னு உந்தாந்தா, இல்ல நேத்துக்கு இன்ன முந்தா நாள் நாங்க இங்கதான் உட்காண்டோம், நீங்க அங்க உட்காந்துங்கன்னுவா. அவர் திரும்பி கேப்பார், மண்டபம் உங்களுதா இல்ல, நாற்காலி உம்முதா இல்ல, இந்த 2 அடிக்கு 2 அடி உம்முதா இல்ல, உம்ம சரீரம் உம்முதா அதுவே இல்ல, ஆனால் என்னமோ இத வாங்கி ஆவணம் போட்டு கழுத்து போட்டு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் அங்கேயும் கழுத்து போட்டு வந்தா அப்புறம் பேசியிருக்கமேனால், இது ரெண்டு தான் இந்த சம்சாரத்துக்கே காரணம். நான் அல்லாத தேகத்தை நான் நினைக்கிறது, என்னோடதல்லாத பொருள் எல்லாத்தையும் என்னதுன்னு நினைக்கிறது, இதத்தான் தேகாத்மாபிமானம் என்னும் அகங்காரம் என்னும் மமக்காரம் என்னும் சொல்லுகிறோம். அகங்காரம்னு சொன்னால் நான் அல்லாத தேகத்தை நான் நினைக்கிறது. மமக்காரம்னு சொன்னா எந்த பொருளும் என்னோடது இல்ல, ஆனா எல்லாத்தையும் என்னோடது என்னோடதுன்னு நினைக்கிறது. இந்த நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில், நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிறை இல்லையேன்னு சாதித்தார். ரொம்ப ஆச்சரியமான இடம். அதனால இந்த ரெண்டையும் தான் நாம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அகங்காரமும் மமக்காரமும் இந்த ரெண்டும் தொலைந்தால் தானே நன்னார்ப்போம். அது தொலையாத்தனாலதான் தேவேந்திரனுக்கே கோபம் துர்த்து. கௌபீன ஆச்சாதன பிராயா வாஞ்சா கல்ப துருமாதபி ஜாயதேத புண்ணியானாம் சோபராதா ஸ்வபயதசா. சண்டை மூண்டு சண்டை கடைசியாக ஓய்ந்து கண்ணன் திரும்ப தன் ஊருக்கு வந்தார். 16108 பேரையும் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் 16108 பேர் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால். கண்ணன் கையில சங்கம் பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அந்த சங்கத்தோட ஆண்டாளுக்கு போட்டி. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே. கண்ணனுடைய அதரம் அந்த உதட்டு அந்த எச்சில் ஊரல் எப்படி இருக்கும், பகவானுடைய அதராமிர்த்தம் எப்படி இருக்கும், யார கேட்டு தெரிஞ்சுக்கணும். கல்யாணாச்சு மனைவிக்கு கணவனுடைய அதர அமிர்தம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். நாசே யார்கிட்டயோ கேட்க கூடாது, தினப்படி சங்கத்தை தானே வாயில வச்சுன்னு ஊதுறாரு. அப்ப அந்த எச்சில் பட்டு 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 அனுபவம் இருக்கிறது யாருக்கு, சங்கத்துக்கு தானே. என்ன பண்ணாலும் வலக்கையில் இருக்கிற சக்கரத்துக்கு அந்த பிரபாவம் இல்லை. ஏன்னா அதை கொண்டு போய் வாயில வச்சுன்னு விட்டுடுமே, அது கிட்டக்கே எடுத்துட்டு போக மாட்டார். ஆனா சங்கத்தை கிட்ட கிட்ட எடுத்து போறாளோ இல்லையோ. ஆண்டாளுக்கு ஒரு பக்கம் பொறாமைப்போ, 16000 பேருக்கு பொதுவா இருக்கிற அந்த அதரத்தை நீ ஒருத்த மட்டும் நித்தி அனுபவிக்கிறேன் எங்கேயான நியாயமா அவனுக்கு. இப்போ 16108 இத்தனை பேரும் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை, அப்ப கண்ணனுடைய அதரம் எல்லாருக்கும் பொதுவாச்சே, நீ மட்டும் அனுபவிக்கிறியே. சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே, இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலான். இந்திரன் கூட சொத்து பத்துல சங்கத்துக்கு சமமா ஆமாட்டாராம். அப்படி என்ன சங்கத்துக்கு ஏற்றம், சக்கரம் சங்கா சங்கு சக்கரமா, நீங்க சொல்றச்சே என்னன்னு சொல்லுவே, சக்கர சங்கு சக்கர சங்குன்னு விழா சங்கு சக்கரம்னு விழா, அது என்னமோ தெரியல சுவாமி. சங்கு சக்கரம்னு சொன்னாத்தான் நன்னா வருது. இப்போ சக்கர சங்குன்னு சொன்னா இன்னும் எடுபடலையா சொல்லலாம், ஆனா அப்படி சொன்னதா தெரியல. ஏன் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம்ங்கிறா. ஆண்டாளும் பாசுரத்துல சொல்லச்சே, சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு பாசுரம். வெள்ள சுரி சங்குட அழியேந்தி சுரி சங்குட அழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினூடைய புள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நன்னமீர்காள். வெள்ளச்சுகம் அவன் வீத்திருந்த வேதவொலியும் விழாவிலையும் பிள்ளக்குழா விளையாட்டொலி மரா திருப்பேரையில் சேர்வன் நானேன் 7-10-3 திருவாய்மொழியில் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர். அந்த பெருமான பத்தி ஆழ்வார் பாடிருக்கார். நகரமும் நாடும் பெறவும் வேண்டே நானனக்கில்லையன் தோழிமீறுகாள் சிகரமணி நெடுமானு தெந்திருப்பேரையில் வேத்திருந்த மகர நெடுங்குழை காதன் மாயன் நூத்துவரன் மங்கநூத்த நிகரில் முகில்வண்ணன். ரொம்ப அற்புதமான பாசம். அப்ப சங்குடு சக்கரமேந்தும் சங்க சக்கரம் என்ன அப்படின்னால், என்ன பண்ணாலும் சக்கரம் வெளியில போயிட்டு வரணும் இல்லையோ, சங்கம் வெளியிலேயே போக வேண்டாமோ இல்லையோ. இவர் கையை விட்டு பிரியவே வேண்டாமே, பிரியாத சங்கத்துக்கு ஏத்தமா அப்பப்ப பிரியற சக்கரத்துக்கு ஏத்தமா. ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் பிரியாம இருந்தா தானே ஒத்துக்கு போறா. அதனால இடது கை சங்கம் தான் ஏற்றம், எப்போதும் பிரிய மாட்டார். சில ஊர்ல பெருமாள் இப்படி பிடிச்சிருப்பார், சில ஊர்ல இப்படி பிடிச்சிருப்பார், இன்னும் சில ஊர்ல இப்படி பிடிச்சிருப்பார். இப்படி பிடிச்சிருந்தா சங்கத்துக்கு ரொம்ப பாக்கியம்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு சாப்பிடணும்னாலோ தூங்கணும்னாலோ உழைக்கவே வேண்டாமா. நம்ம எல்லாம் நல்லா மாசம் முழுக்க உழைச்சிட்டு சுமாரா ஊதியம் வாங்கிட்டு வரோம் பாருங்க. வேற சில பேர் இருப்பா சத்திரத்துல வாசல்ல படுத்துட்டு இருப்பா, சாப்பாடுன்னா உள்ள போனா சாப்பிடாது, தூக்கம்னா வாசல்ல வந்தா திண்ணையில தூக்கம். இது நல்ல பாக்கியம் அண்ணவா பொழுது சாமி. நாங்க ஏதோ கர்த்தால 7:30 போறோம், கணிப்பறி முன்னாடி உட்காடுறோம், தட்டுறோம் தட்டுறோம், அதுவா நானே தெரியல. வாழ்நாள் முழுக்க இப்படியே ஓடி போச்சு. இப்போ ராத்திரி 10 கொண்டு விடுறா, விடுறாங்கிறத விட கொண்டு தள்ளிட்டு போறா, அவ்வளவுதான் படுத்துக்கத்தான் முடியறது. இப்போ இத போலத்தான் கார்த்தாலே இந்த ராத்திரினா கை நிறைய வருமோனால் நிறைய வருது. அதுவும் இப்ப கையிலேயே காசை பார்க்க கூடாதுன்றாளே, அதுதான் எதுவும் இல்லையனுட்டாளோ இல்லையோ. இப்ப எல்லாம் அட்ட ரூபத்துல வச்சுக்கோங்க, அதுதான் தானே அப்பப்ப போயிடும். நிறைய கடனை கொடுத்துட்டா அதனால 1 வரச்சேவே மொத்த கடனு போயிட்டு கையில வரச்சே அவ எதிர்பார்க்கிற சில்லறை மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணு இருக்காதுன்னு வச்சுங்க. இப்ப பெரிய பெருசா இருக்குமானே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாளே. அப்ப கையிலையும் வர்றதில்ல. இதை விட அந்த சத்திரத்து வாசல்ல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, சாப்பாடுன்னா உள்ள போனா சாப்பிடுறார், தூக்கம் வந்துருதுன்னா வாசல்ல போனா படுத்துக்கிறார். அவர் தான் சங்கம். இந்த உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போட்டாரே சக்கரம். ஏன்னா எல்லா வேலையும் இவர் தான் போயிட்டு போயிட்டு பண்ணிட்டு வரணும். சங்கம் சாப்பிடணும்னால் இங்கிருந்து இங்க போவரான், கண்ணனுடைய வாயிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வரான். தூக்கம் வந்தா கையில வந்து படுத்து இது எவ்வளவு கிட்டக்க இருக்கு பார்த்தீங்களா? இப்ப உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. உண்ணணம் இருந்தா வாய்க்கு போகும் சாப்பிடுவார், தூக்கம் வந்துருதுன்னா கையில வந்து சயனிச்சு விடுவார். இது தள்ளி இருக்கிற சங்கமா இருந்தா கூட கொஞ்சம் கஷ்டம், கிட்டக்கையே கைய வச்சிருந்தா இன்னும் சௌக்கியம். அதனாலதான் ஆண்டாளுக்கு ஒரே பொறாமைப்பு, சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே, இப்பேற்பட்ட வைபவத்தை நீ பெற்றிருக்கியனால். அதெல்லாம் நடந்த சரித்திரத்தை பார்த்தோம். ஷோடசஸ்திரி சஹசிராணி சதமேகம் தத்தோதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் மதுசூதனா. 16,108 பேரையும் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டாள். ஆஹ, கண்ணன், கண்ணனுக்கு பிரத்யும்னன் பார்த்துட்டோம், பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் அவதரித்தான்னு பார்த்துட்டோம். இனிமே அனிருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும். அதற்கு பாணாசுரன், பாணாசுரன் ஒருவன் இருந்தான். அவனார் பிரஹ்லாதன், விரோச்சனன், மகாபலி, பாணன். இது அவளுடைய பரம்பரைப்போ. இந்த ஸ்லோக நித்தியம் சொல்லல, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதியன். வசிஷ்டர் அவர் மகன் சக்தி, அவர் மகன் பராசரர், அவர் மகன் வியாசர், அவர் மகன் சுகர். இதே மாதிரி ஒரு அசுர பரம்பரை சொல்லுங்க. ரிஷி பரம்பரை என்ன சொன்னேன், அதே போல அசுர பரம்பரை சொல்லுங்கன்னால் பிரஹ்லாதன், பிரஹ்லாதன் பிள்ள விரோச்சனன், அவனுடைய மகன் மகாபலி, அவனுடைய பிள்ள பாணாசுரன். அண்ணா இருக்கேன், அங்கேயும் 4-5 பேர் இருக்கா போல் இருக்கேன். ஒத்தொத்தரும் பகவான தரிசிச்சவா, அதான் ஆச்சரியம். இப்போ மொத்த பேரும் அசுரன், ஆனா ஒவ்வொரு அசுரனுக்காகத்தான் அவதாரமே. இதுல பிரஹ்லாதனுக்காக நரசிம்ம அவதாரம், விரோச்சனனுக்காக எத்தனையோ பிரம்மா உபதேசமே பண்ணிருக்கார், மகாபலிக்காக வாமனாவதாரம், பாணாசுரன் போது கண்ணனே நேர வந்து சண்டை போட்டிருக்கார். சாமி, அசுரனா பிறந்தா கூட பாக்யம்னு அசுரன் போல் இருக்கு, நமக்கு அதுவும் இல்லையே. இப்போ நம்ம அசுரத்தன்மையோட பிறந்திருக்கோம், அந்த பாக்யமான இருந்தா கண்ணனையான ஒருத்தர் சேவிப்போமோ இல்லையோ? என்னதான் ராவணனா இருந்தாலும் ராமனை சேவிச்சானா இல்லையா? நமக்கு அந்த பேர் கிடைக்கலையோ இல்லையோ? என்னதான் மகாபலியா இருந்தா கூட கை மேல இருந்தது வாமனன், கை கீழன்னா இருந்தது. கொடையாளிங்கிற பட்டத்தை மகாபலி சக்கரவர்த்தி வாங்கிட்டானோ இல்லையோ? அவனுடைய பிள்ளை பாணாசுரன் கொல்ல முடியாது கண்ணனாலே. ஏனால் பிரஹ்லாதனுக்கு நரசிம்ம பெருமான் வழக்கு சூளுரைக்கிறார். உந்தையை உன்முன் கொன்னு உடலை பிளந்தடைய அறம்பெடரா சிந்தையாய் உன் குலத்துதித்தோரை கொல்லேன். எப்ப நான் உன் தகப்பனார கொன்னு ரத்தத்தை குடிச்சாலும் நீ மாறாம இருந்தியோ, எங்கிட்ட பக்தி மாறலையோ, இப்ப உறுதி அளிக்கிறேன், உன் குலத்தில் பிறந்த யாரையும் இனி கொல்ல மாட்டோம். அதனாலதான் மகாபலியை சிறையில் அடைச்சாரே தவிர கொல்லல. பாணாசுரனுடைய 998 கைய வெட்டினாரே தவிர கொல்லவே இல்லை. கொல்லலேன்னா எல்லாத்துக்கும் நரசிம்ம பெருமாள் கொடுத்த பிரதிஜை தான் காரணம். இப்ப அவருடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். அவருக்கு உஷை உஷைன்னு பெண் இருந்தாள். அந்த உஷை சட்டென்று ஒரு நாள் தனக்கு இன்னும் சரியான கணவனே கிடைக்கலையே, யார் காதலன் கிடைப்பாளோ, கல்யாணம் ஆகுமோ இல்லையோ, ஒரு ரிஷி உடனே சொன்னார், கவலைப்படாதே, வைகாசி மாசத்தில் சுக்லபக்ஷத்து துவாதசியில் உன்னுடைய கனவில் எந்த புருஷன் வந்து அப்படியே காதலிக்கிறானோ அவன் தான் உன கணவன். அப்படி நாள் வேற கொடுத்துட்டார். வைகாசி மாசம் சுக்லபக்ஷத்து துவாதசி, இதுதான் நம்மாழ்வார் சம்பந்தமா இருக்குமா? வைகாசின்னு சொல்றாளே, சுக்ல துவாதசிங்கிறாளே, சாதாரணமா பாத்ரபத சுக்ல துவாதசின்னா வாமனமூர்த்தி அவதாரம், அதான் வாமன ஜெயந்தி. ஆனா இவர் சொல்லிட்டு இந்த நாள் போனார். அதே நாளில் இரவு நன்னா தூங்கினாள். கனவில் கணவன் வந்தான், அவனை பார்த்துனுட்டா யாருன்னு தெரியல. ஆனா அவன் தான் கணவன் அடையணும்னு ஆசை வந்துருச்சு. இவளுக்கு ஒரு தோழி இருந்தா, இவனுக்கு பாண்டன் ஒரு மந்திரி, பாணாசுரனுக்கு பாண்டன் ஒரு மந்திரி, அந்த மந்திரிக்கு ஒரு பொண்ணு இருந்தா சித்திரலேகான்னு அவளுக்கு பேர். அவளுக்கு ஒரு தனி வரபலம் வாங்கி வச்சிருந்தா, இன்னொருத்தர் கனவு கண்டா அந்த கனவுல பார்த்தது இவ வரைஞ்சுடுவோ. இது எங்கயா நடக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மசூத்திரம் எழுதினார் வேதவியாசர், ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யம்னு உரை எழுதுறார். அதுல விசாரித்தார், நீ எல்லாரும் கனவு காண்றீளே, நீ ஒரு நல்ல கனவை பார்க்கச்ச பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்க முடியுமோ? அது முடியாது, நான் தான் பார்க்க முடியும். நீயே இன்னைக்கு நன்னா பார்த்தத நாள ராத்திரி படுத்துட்டா பார்க்க முடியுமோ? அதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருந்த கனவு பட்டாபிஷேகம் பண்றாப்புல இருந்தது. அதனால நாளைக்கு அதே மாதிரி பாய போட்டுண்டு, அதே தலகாணி உரையோட, அதே இடத்துல போர்வையை போத்திண்டு, அதே தீர்த்தம் சாப்பிட்டு படுத்து பார்ப்போம். ஒருவேளை வருமானால் ஒண்ணு வராது, புலி துரத்தும். நேத்திக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா அது நேத்திக்கு, இன்னைக்கு பார்க்க முடியாது. இப்ப நான் பார்த்துட்டே இருக்கிறச்சே நான் தான் பார்க்கலாம், அடுத்தவும் பார்க்க முடியாது. அப்ப அது கனவுனுக்குன்னு இருக்கிறது, அந்த சொப்னத்துக்குன்னு இருக்கிறது. ஆனா இந்த சித்திரலேகா வரைய ஆரம்பிச்சா, தோழி கவலைப்படாதே, நான் கண்டுபிடிச்சேன் உன் கணவன் ஆறுனுட்டு பேரழகர்கள் எல்லாம் வரைஞ்சா. அவ சொல்லிவிட்டா ஒன்னே ஒண்ணு, ஒரு குறிப்பு சொல்றேன், ரொம்ப அழகா இருந்தார். அப்படியானுட்டு வரைஞ்சின்றே வந்து கண்ணனுடைய உருவத்தை வரைஞ்சா, ரொம்ப நன்னா இருக்கார், கிட்டக்க இருக்கார், ஆனா இவர் இல்ல, ஏன்னா இத்தனை அழகா அவர் இல்ல, கண்ணன் அழகு கழுவா இன்னொருத்தர் இருக்க போறாளா, சரின்னு பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சா இன்னும் கிட்டக்க வந்துட்டே, இவர் இல்ல, அனிருத்தன் படத்தை, இவன் தான் என் காதலன் அப்படின்னு கை காட்டுட்டு உடனே அவளுக்கு இப்ப பால் கசக்காரம் சுடுத்து, சந்திரன் குளிர்ந்து வெப்பமாயிடுத்து, இப்போ படுக்க கொள்ளலே, பாவாடை கட்ட வரலே, எதுவும் முடியலே, ஒரே வருத்தம். நான் தான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டா விறகம் அதிகமா போச்சு, இப்ப அந்த கணவன் வேணும்.